கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. 34 அத்தியாயம். வருக இளவரசரே வருக. ஆற்றங்கரை நந்தமனத்தில் நின்று குந்தவை தேவியால் திரும்பவும் சிவிகை ஏறி தஞ்சை அரண்மனையை நோக்கி திரும்பும் போது முன்பு தான் நிறுவிய ஆதூர வைத்திய சாலையை காண விரும்பினாள். இப்பொழுது அவள் உள்ளம் ஒருவித கலக்கமும் இன்று இருந்தது. மேகம் கலைந்து பளிச்சென்று திகழும் ஐப்பசி மாதத்து வானம் போல இருந்தது. தன் இளவள் அருண்மொழியை அங்கு சந்தித்து பேசிய பிறகு அந்த சொற்ப நேரத்திலேயே அவள் இதய வேதனை ஏதோ பன்மடங்கு குறைந்துவிட்டது போன்ற உணர்வு அவளுக்கு ஏற்பட்டது. தஞ்சை அரண்மனையிலே தங்காமல் அன்றே நந்திபுரம் சென்றுவிட வேண்டும் எனும் எண்ணத்துடனேயே தான் அவள் வந்தாள். அது குறித்தும் காஞ்சி பொன் மாளிகையிலிருந்து அவ்வளவு விரைவில் புறப்பட்டு விடுமாறு ஓலை எழுதி அனுப்பியது குறித்தும் கேட்கத்தான் அவள் நந்தவனத்திற்கு விரைந்து சென்றாள். தம் தம்பி இவ்விதம் மாறுவேடம் பூண்டு சொந்த நாட்டிலேயே உழவி வருவது அவளுக்கு சம்மதம் அளிக்கவில்லைதான். எல்லாவற்றிற்கும் விரைவில் முடிவு ஏற்பட்டுவிடும் என்று அருண்மொழி கூறுவது கேட்டு அவளுக்கு சற்று நிம்மதி ஏற்பட்டது. அதற்கும் மேலாக வல்லவரையர் வந்தியத்தேவனுடைய விடுதலை குறித்து மன்னர் மதுராந்தகரை சந்தித்து பேசப் போவதாகவும் பாதாள சிறைக்கு சென்று வந்தியத்தேவனை சந்திக்கப் போவதாகவும் அருண்மொழி கூறிய போது மேலுக்காக தனக்கு அதிகப்பற்ற அந்த விஷயத்தில் இல்லாதது போல் புலப்படுத்தி கொண்டாலும் அவள் உள் இதயம் மகிழ்ந்தது. கவலையாலும் வேதனையாலும் மூடியிருந்த இதயத்தின் போர்வை கலைந்தது. அந்த நிறைவோடு அவள் சிவிகை ஏறி திரும்பும் போது இவ்வளவு நாட்களாக மறைந்திருந்தவற்றை நினைவுபடுத்திக் கொள்ள விரும்பினாள். பிணித்தீர்க்க பாட்டியாரும் அவளும் சேர்ந்து ஏற்படுத்திய வாகீசர் ஆதூர சாலை வழியிலேதான் இருந்தது. அந்த சாலைக்கு பல நிபந்தனைகளை அவள் அளித்திருந்தாள். சத்திர சிகிச்சை செய்யவும் தீராத நோய்கள் தீர்க்கவும் மருந்தும் மூலிகைகளும் அவ்வப்போது வாங்க வருவாய்க்கும் ஏற்பாடு செய்திருந்தாள். ஆனால் ஆதூர வைத்திய சாலையில் கூட்டம் இல்லை. நகரத்தில் நோய் குறைந்து விட்டதா, பணியாட்கள் இல்லாது போயினரா என்ற வியப்பில் குந்தவை ஆதூர சாலைக்கு சென்று பார்த்தபோது வருத்தப்பட்டாள். அந்த வைத்திய சாலையை மக்கள் அதிகமாக பயன்படுத்துவது இல்லை. பிணித்தீர்க்கும் மருந்துகள் பல அந்த வைத்திய சாலையில் வாங்கி பல நாட்கள் ஆகிவிட்டன. எப்போதாவது கிடைக்கும் மருந்துகளையும் கையீடு பெற்று வேண்டுபவருக்கு அளித்துவிடும் கொடியவர்கள் வைத்திய சாலையில் தொண்டாற்ற தொடங்கினர். மக்களுக்கு இலவச வைத்தியத்தின் மீது நம்பிக்கை குறைந்து தனிப்பட்ட வைத்தியர்களை நாடி சிகிச்சை பெற்றனர். இந்த ஒழுங்கினங்களை கண்காணிக்க தக்கவர்கள் இல்லாது போயினர். வறுமை பிணை இல்லாததால் இந்த குறைபாடுகளை எடுத்து சொல்ல ஆளில்லாமல் போயினர். குந்தவைக்கு வேதனைதான். அந்த வைத்திய சாலையில் அவளை அடையாளம் கண்டுகொள்ளக்கூடியவர்கள் எவரும் இலர். குந்தவை அங்கிருந்து புறப்பட்டு நகர வீதி வழியே செல்லும் போது மக்கள் ஏதோ ஒரு விஷயம் குறித்து கூடி நின்று பரபரப்பு இன்றி பேசிக் கொண்டிருந்தனர். ஏதோ முக்கியமான பிரச்சனை இல்லாதது இப்படி தங்கள் வேலையை விட்டு அவர்கள் வீதியில் கூடி நிற்க மாட்டார்கள். வந்தியத்தேவன் திடீரென விடுதலை செய்யப்பட்டான் எனும் செய்தி நகரமெங்கும் முரசு அறிவிக்காமலே சங்கம் மூலம் அறிவிக்காமலே பரவியது. வந்தியத்தேவனை தஞ்சை நகர மக்கள் மறந்து விடவில்லை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மீது ஏற்பட்ட குற்றச்சாட்டையும் நாட்டு முதல் இளவரசரான ஆதித்த கரிகாலன் படுகொலை செய்யப்பட்டதையும் மக்கள் மறக்கவில்லை. இது குறித்து அப்போதே இரண்டு வித கருத்துக்கள் நிலவிட ஆதரிப்போரும் எதிர்ப்போருமாக காரசாரமாக பொழுது போவது தெரியாமல் விவாதித்திருந்திருக்கின்றனர். பழுவேட்டரையர் கட்சி, அனிருத்தர் கட்சி என்று வழக்கட்சி இடக்கட்சி என்று ஏற்பட்டன. ஆனால் நாளாக ஆக பழுவேட்டரையரின் மீது மக்களுக்கு கோபம் ஊறி வரவே அவர்கள் பழுவேட்டரையரை உள்ளூர வெறுக்கலாயினர். அவர் வரி வசூலித்து தனம் சேர்ப்பதிலேயே கண்ணும் கருத்துமாயிருந்து அறையின்றி உள்நாட்டு விஷயத்தில் அக்கறை செலுத்தாதிருந்ததே பலருக்கு வெறுப்பை ஊட்டியது. அதனோடு அவரது தலைமையின் கீழிருந்த வேளக்கார படையினரின் போக்கினால் மக்கள் அதிருப்தியுற்றிருந்தனர். வேளக்காரர்களுக்கு அளித்திருந்த அசாதாரண உரிமைகளால் நாளுக்கு நாள் அதை துஷ்பிரயோகம் செய்யவும் அவர்கள் தயங்கவில்லை. இந்த ஒழுங்கினங்களை கண்டு வெளியே சொல்ல இயலாமல் தஞ்சை நகர மக்கள் புழுங்கி வந்தனர். இப்போது வந்தியத்தேவன் விடுதலை அடைந்தான் எனும் செய்தி கேட்டவுடன் மக்கள் இரட்டிப்பு மகிழ்ச்சி அடைந்தனர். அதை பற்றியே கூடுமிடங்களில் எல்லாம் பேசிக் கொண்டனர். குந்தவையின் பெயரும் அந்த பேச்சின் இடையே எழுந்தது. அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதுதான் இளைய பிராட்டியாரின் சிவிகை அந்த பக்கமாக வந்தது. தஞ்சை கோட்டைக்குள்ளே முதலில் நுழைந்த போது வீதிகளில் மக்கள் கூட்டம் இல்லாததை குந்தவை கண்டிருந்தாள். மீண்டும் கோட்டைக்கு வெளியே சென்று திரும்பி வருவதற்குள் இவ்வளவு பரபரப்பு மக்களிடையே எழுந்தது கண்டு அதன் காரணம் அறிய குந்தவை ஆர்வம் கொண்டாள். இதுபோன்று தனியே அவள் சென்று வந்ததே முன் எப்போதும் கிடையாது. உடன் தோழி ஒருத்தியாவது அல்லது காவல் வீரனாவது வருவர். மெல்ல சிவிகையை நிறுத்த சொல்லி என்ன செய்தி என்று விசாரிக்கவும் சொன்னாள். வல்லவரையர் வந்தியத்தேவன் விடுதலை செய்யப்பட்ட செய்தியை குந்தவை அறிந்த போது எழுந்த ஆச்சரியத்தை சொல்லி முடியாது. மெய்தானா, வல்லவரையர் விடுதலை அடைந்து விட்டாரா? சற்று முன்னர் தானே அருண்மொழி இதை குறித்து மன்னரிடம் பேசப்போவதாக கூறினான். இந்த செய்தி உண்மையாக இருக்குமா? வதந்தியை யாராவது பரப்பிவிட்டிருப்பார்களா? இப்படி எண்ணியவாறு சிவிகையை புறப்படும்படி கூறவும் அங்கு குழுமியிருந்தோரில் சிலர் குந்தவையை அடையாளம் கண்டுகொண்டனர். இளைய பிராட்டியாரின் மீது தஞ்சை நகர மக்களுக்கு என்றுமே தனிப்பட்ட அன்பும் மதிப்பும் உண்டு. அவளது அறிவையும் ஆற்றலையும் அவர்கள் அறிந்து வைத்திருந்தனர். முன்பு சிறியவர்களாயிருந்து இப்போது பொறுப்பு ஏற்கும் வயதினரான வாலிபர்களாக மாறியிருந்தவர்களை தவிர மற்ற முதியவர்கள் இளைய பிராட்டியை அடையாளம் கண்டுகொண்டனர். இளைய பிராட்டியார் வாழ்க, அருள்மொழிவர்மர் வாழ்க, இளைய பிராட்டியார் வாழ்க என்று வாழ்த்தொளி திடீரென்று எழுந்து இடையிலே வல்லவரையர் வந்தியத்தேவர் வாழ்க என்னும் குரலும் ஒலித்தது. குந்தவை உடல் சிலிர்த்தது. மெல்ல சிவிகை நின்று வெளியே எட்டி பார்த்து மக்களது அன்புக்கு மரியாதை செலுத்தும் வகையில் கையசைத்தாள். தஞ்சை மக்கள் தன்னை மறந்துவிடவில்லை. அதனோடு இந்த நாட்டிற்கு தொண்டு செய்திருக்கும் வல்லவரையரையும் மறந்துவிடவில்லை என்பதை எண்ணும் போது அவளுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி இத்தனை ஆண்டுகள் அடைந்த துன்பத்தையும் வென்றது. அருண்மொழிவர்மர் இருக்கும் இடத்தை ஒற்றர்கள் அறிந்து வந்து கூறியவுடன் மன்னரும் கண்டரன் அமுதனும் வந்தியத்தேவனும் மகிழ்ச்சி கடலில் மூழ்கினர். இங்கே இருக்கின்றார், சொல்லுங்கள் சொல்லுங்கள், என் அன்பார்ந்த சகோதரனை நான் சென்று அழைத்து வருகின்றேன் என்று கண்டரன் மதுரன் துள்ளி எழுந்தான். சொல்லுங்கள் இளவரசரை, அதற்கு மேலாக என் உயிர் நண்பரை நான் சென்று என் தோளிலே தூக்கி வருகின்றேன் என்று துடித்து எழுந்தான் வந்தியத்தேவன்.
இவ்வளவு நாளாக அருண்மொழி ஏன் இப்படி மாற வேண்டும், பூண்டு சுற்றி வர வேண்டும்? என் மேல் கோபம் கொண்டானா என் திருமகன் தில்லை அம்பலத்து நடராசரே? எத்தனையோ மனவேதனைகளை இதுவரை அளித்தீர்கள். என் மகனும் என்னை தவறாக இன்னும் நினைக்கும் அளவுக்கு பெரும் தண்டனையை அளித்து விடாதீர்கள்
என்று வாய்விட்டு கூறினார் மன்னர். பழுவட்டரையர் ஏதும் பேசவில்லை. அவர் எண்ணமும் கவனமும் வேறு எங்கோ இருந்தன. ஆனால் மதுராந்தக சோழ தேவர் அங்கே அமைதி நிலவ விடவில்லை.
மாறு வேடத்தில் அருண்மொழி தஞ்சையிலேயே இருப்பதை மக்கள் அறிந்துவிட்டால் பலவிதமாக பேச தொடங்கிவிடப் போகிறார்கள். அதற்கு முன்னர் நாம் சென்று அவரை அழைத்து வர ஏற்பாடு செய்ய வேண்டும். நம் ஒற்றர்கள் எவ்வாறு உணர்ந்தனர்
என்று மன்னர் வினவினார். சோழ நாட்டு ஒற்றர் படையினர் மாறு வேண்டம் பூண்டிருந்த அருண்மொழிவர்மரை அடையாளம் கண்டு கொண்டது சற்று முன்னர்தான். கொள்ளிடக்கரையினின்றி ஒற்றன் ஒருவன் சிவனடியாரை கவனித்து வந்திருக்கின்றான். கண்டரன் மதுரன் சந்தித்து பேசிவிட்டு சென்ற பிறகு அந்த ஒற்றன் மறைந்திருந்து சிவனடியாரின் செயலையும் போக்கையும் கவனித்து வந்தான். பார்த்திபேந்திரன் பழுவட்டரையரை சந்தித்த பிறகு மிக கோபத்தோடு புழுதி பறக்க காஞ்சி செல்லும் சாலையில் பறந்த போது சிவனடியார் கூர்ந்து கவனித்ததையும் பிறகு அதை பற்றி சிலரிடம் விசாரித்ததையும் ஓரிடம் சென்று ஓலையிலே குந்தவைக்கு செய்தி அனுப்பியதையும் அந்த ஒற்றன் கூர்ந்து கவனித்தவாறு இருந்தான். சிவனடியார் மறுநாள் தளிக்குளத்து கோயிலில் கண்டரன் மதுரனை சந்தித்து பேசிய போதுதான் ஒற்றனின் சந்தேகம் வலுவடைந்தது. மறுநாள் காலையில் இளைய பிராட்டியார் நந்தவனத்திற்கு சென்றபோது அங்கே நடைபெற்ற உரையாடல் ஒற்றனின் சந்தேகத்தை பெரிதும் தீர்த்துவிட்டது. உடனே செய்தி பழுவேட்டரையருக்கு பறந்தது.
ஒற்றர்கள் திறமை மிக்கவர்கள், அவர்கள் எப்படி அறிந்தனர் என்கின்ற விவரம் எனக்கு இப்போது தெரியாது
என்று பழுவேட்டரையர் கூறினார். மதுராந்தக சோழ தேவருக்கு அப்பொழுதே விரைந்து சென்று அருண்மொழியை அழைத்து வந்து விடலாமா என்று தோன்றியது. தன் உடல்நிலை அப்போதே சுகமடைந்து விட்டது போல் தோன்றியது.
பழுவேட்டரையரே, இனியும் நாம் தாமதம் செய்யக்கூடாது. உடனே இளவரசன் அருண்மொழி எங்கிருக்கின்றானோ அங்கு சென்று தக்க முறையில் அழைத்து வர ஏற்பாடு செய்யுங்கள். கோலாகலமாக வரவேற்பு அளியுங்கள். அதற்குள் வேறு எங்காவது சென்று விட்டால் பிறகு தேடி அழைத்து வருவது சிரமமாகிவிடலாம்
என்றார். அவர் உள்ளத்தில் ஏற்பட்ட பரபரப்பை தக்க முறையில் வெளியிடுவதற்கான வார்த்தைகள் கூட வருவதற்கு சிரமப்பட்டன. அருண்மொழி சிவனடியார் உருவில் தஞ்சை கோட்டைக்கு வெளியே நந்தவனத்து தோட்டத்தில் தங்கியிருக்கின்றார் என்று ஒற்றர்கள் கூறினார்கள். அதை கேட்கும் போதே மதுராந்தகர் கண்களில் நீர் தழும்பியது.
சிவனடியார் வடிவில் வெயிலிலும் பனியிலும் அலையுமாறு என்ன நேர்ந்து விட்டது இந்த நாட்டில்
என்று மதுராந்தகர் உள்ளத்தில் நொந்து கொண்டார்.
சிவனடியார் வடிவிலா? சிவனடியாரா என் சகோதரர்? கற்றை சடைமுடி செல்வர் அருண்மொழிவர்மர், அவரை சந்தித்திருக்கின்றேனே, அவரோடு பேசினேனே, அவருக்கு நல்ல பதிகங்கள் பாடி காட்டினேனே. அவருக்கு என் மீது பிரிய முடியா பேரன்பா போதி ஏற்பட்டு விட்டது. என்னை இன்னான் என்று தெரிந்து கொண்டுமா என்னிடம் தன் உண்மை வடிவை தெரிவிக்கவில்லை? சற்று முன்னர் என்னை புத்திசாலி என்று பழுவேட்டரையர் புகழ்ந்தாரே, நான் புத்திசாலி அல்லன். அருண்மொழிவர்மரை அடையாளம் கண்டுகொள்ளாத நான் ஒரு புத்திசாலியா? இளைய பிராட்டியாரை சந்திக்க ஆற்றங்கரை நந்தவனத்திற்கு வர சொல்லுமாறு என்னிடம் கூறினாரே, அப்போதே நான் புரிந்து கொண்டிருக்க வேண்டாமா? அவர் கூறியதை இளைய பிராட்டியாரிடம் சொன்ன உடனேயே மறுபேச்சு பேசாமல் இளைய பிராட்டியார் நந்தவனத்திற்கு சென்றாரே, அப்போதாவது நான் புரிந்து கொண்டிருக்க வேண்டாமா? அரசே, பழுவேட்டரையரை நானே தக்க ஏற்பாடுகளோடு சென்று இளவரசரை அழைத்து வருவேன், எனக்கு அனுமதி அளியுங்கள்
என்று உணர்ச்சி வசப்பட்டு பேசினான் கண்டரன். பழுவேட்டரையர் முகத்தில் எளிய புன்னகை மலர்ந்தது. மன்னர் மதுராந்தக சோழ தேவர் மெல்லிய குரலில் நகைத்தே விட்டார்.
கண்டரா, நீ என்ன செய்வாய்? எளிதில் அடையாளம் கண்டுகொள்ளும் அளவுக்கு மாறுவேடம் பூண்டால் அதற்கு மாறுவேடம் என்ற பொருள் உண்டா? இளவரசரை தக்க முறையில் வரவேற்க வேண்டும் என்று கூறுவதற்குள் வந்தியத்தேவன் குறுக்கிட்டு, மன்னாதி மன்னா, இளவரசரை வரவேற்க நான் செல்கின்றேன் என்று முன்வந்தான். மன்னரும் பழுவட்டரையரும் அவனை கையமர்த்தினர். மன்னர் பேசினார்,
வல்லவரையரே, தாங்கள் இன்று பூரண ஓய்வு எடுத்துக் கொள்ள வேண்டும். இடமும் உணர்ச்சியும் சட்டென்று மாறும் போது உடல்நிலை பாதிக்கப்படலாம். நீங்கள் சற்று இளைப்பாறத்தான் வேண்டும். இது என் கட்டளை என்றார்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.